الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. وصلوات ربي وسلامه على سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد الذي أرسله ربنا تبارك وتعالى شاهدا ومبشرا ونذيرا وداعيا إليه بإذنه وسراجا منيرا، وعلى آله الطيبين الذين طهرهم ربنا عز وجل في كتابه تطهيرا، وأصحابه الذين جاهدوا في سبيل ربنا عز وجل جهادا كبيرا، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم يجزي الله المحسنين من عباده جنة وحريرا. أما بعد، على وتار الآلن نهرت أنبالا إلام ولا الله سبحانه وتعالى وي முதற்கன் போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹுவின் இறுதி தூதர், எங்கள் தலைவர், முழு உலகத்தின் வழிகாட்டி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நேசத்துக்குரிய குடும்பத்தவர்கள், தோழர்கள், அவர்களின் வழிமுறையை பின்பற்றி ஒழுகக்கூடிய நன்மக்கள், அவர்களது வழிமுறைக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழுமாறு முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனின் ஒரு இபாதத்திலே நம் அனைவரையும் இந்த பகற்பொழுதில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, மறுமையில் நம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர்ந்த சுவன பதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, தன்னம்பிக்கை. நாம் இன்று எடுத்தால போகும் விடயத்தின் தலைப்பு இது, தன்னம்பிக்கை. தன்னால் முடியும் என்ற மன உறுதிக்கு தன்னம்பிக்கை என்று நாம் சொல்வதுண்டு. நான் ஒன்றை செய்வதற்கு உறுதி எடுத்துக் கொள்கிறாரே வேலை, அதனை செய்து முடிக்கலாம், வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்ளலாம், என்னால் அதனை அடைய முடியும் என்கிற மன உறுதிக்கு பெயர் தன்னம்பிக்கையாகும். இஸ்லாம் தன்னம்பிக்கையை வேண்டியிருக்கிற ஒரு மார்க்கம். எதிலும் மனிதன் முயற்சி ஒன்றில் ஈடுபடுவதாயின் அவனிடத்திலே சில அம்சங்களை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. ஒன்று, அந்த முயற்சிக்கு முன் அவனிடத்திலே உறுதியான ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும், அதனை நான் செய்வது என்ற தீர்மானம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அதை நான் வெற்றிகரமாக அடைந்து கொள்ளலாம் என்கிற மன உறுதி இருக்க வேண்டும், அதுதான் தன்னம்பிக்கை. மூன்றாவது, முயற்சி செய்ய வேண்டும், அவன் ஈடுபட வேண்டும், இயங்க வேண்டும். நான்காவது, அவரிடத்திலே ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் தவக்குள் இருக்க வேண்டும். இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய முயற்சியோடு சம்பந்தப்படுகின்ற விஷயங்கள். நாம் இன்று படிக்கப் போவது தன்னம்பிக்கை பற்றியதாகும். எதிலும் இஸ்லாம் ஒரு முயற்சி என்று வருகிற போது இந்த விஷயங்களை சொல்லுவது போல, தன்னம்பிக்கை அடையலாம், வெல்லலாம், ஈட்டலாம் என்கிற சித உறுதியான நம்பிக்கையோடு, மன உறுதியோடு அவன் அதில் ஈடுபட வேண்டும். வந்தால் வரட்டும், கிடைத்தால் பார்த்துக் கொள்வோம் என்கிற இரண்டும் கெட்ட நிலையில், மனம் உறுதியற்ற நிலையிலே அவன் ஈடுபடக்கூடாது. இது தன்னம்பிக்கை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களிடத்திலே சொல்லி வைத்த ஒன்று. நபிமார்கள் ரசூல்மார்கள் எப்பொழுதும் தமது தாவத்தை செய்த நேரத்திலே, தமது தூதை எட்டி வைத்த நேரத்திலெல்லாம் தம்முடைய அந்த தூது பணியிலே தன்னம்பிக்கையோடு இருந்தார்கள். இறை செய்தியை சொல்லுகிற இந்த பணியிலே நிச்சயமாக எனக்கு வெற்றி கிடைக்கிறது, கிடைக்கும், நான் இதில் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் முயற்சிக்கு பிரதிபலனை கண்டுகொள்வேன் என்கிற அளவுக்கு அவர்களிடத்திலே தன்னம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்திலே அதை மட்டும் வரலாற்றிலே படிக்கும்படி சொல்லவில்லை. உலக விவகாரங்களில் கூட ரசூல்மார்கள் நபிமார்கள் தன்னம்பிக்கையோடு இருந்தார்கள் என்பதையும் பதிவு செய்து வைக்க தவறவில்லை. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிறகியாக ஆனபோது எகிப்தின் அரசனிடம் அவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் நல்லிடமும் கிடைத்த போது அங்கே உணவு துஷ்பிரயோகம் நடப்பதை அவர்கள் கண்ணார கண்டபோது இதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். தன்னிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைத்தால் செவ்வனை செய்து தூய்மையான உணவு பங்கீடொன்றை நான் செய்து காட்டுவேன், சொத்துக்களை பாதுகாப்பேன், அரசுக்கு கீழ் வரக்கூடிய எகிப்தின் முழு சொத்துக்களையும் குறிப்பாக உணவு உற்பத்தி விடயத்தில் நான் பாதுகாத்து சமப்பங்கீடு தேவையான அளவு நான் செய்து வைப்பேன் என்பதை அவர்கள் தனக்குள்ளே முடியும் என்ற வகையிலே மன உறுதி எடுத்துக் கொண்டு தன்னம்பிக்கையோடு அந்த அரசரிடத்திலே கேட்டார்கள். கால இஜ்அல்னி அலா கஸாயினில் அரும், என்னை எகிப்து மண்ணின் கஜானாக்களுக்கு பொறுப்பாக நியமியுங்கள். இன்னி ஹஃபியுன் அலீம், சின்னமாக எனக்கு இந்த சொத்துக்கள், இந்த பொறுப்புகள், இந்த மனிதர்கள், இந்த உணவு வகைகள், தானியங்கள் எல்லாவற்றையும் திரை செய்தி உட்பட பாதுகாத்து தர முடியும். அலீமும் அதற்கு தேவையான அறிவும் என்னிடத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இது நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தீன் விவகாரம் ஒன்றில் சொல்லி எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சிக்கு அவர்கள் கொண்டிருந்த தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு அல்ல. துன்யா விவகாரம் ஒன்றில் அவர்கள் கொண்டிருந்த ஈடுபாடு ஒன்றில் அவர்களுக்கு இருந்த ஆத்மார்த்தமான தன்னம்பிக்கையாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பண்போடு வைத்திருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய நுபுவத்துக்கு முன்னைய காலம் பின்னைய காலம் அவர்கள் சந்தித்த, அவர்கள் செய்வதற்கு முன்போன எல்லா விவகாரங்களிலும் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். தன்னம்பிக்கை இல்லை என்றால் மனிதன் தனது முயற்சியிலே சில பல வேலைகளிலே நியதி இல்லாமல் சில பல வேலைகளிலே அந்த நியதியை தப்புவிட்டதனால் அவனுக்கு அவனுடைய முயற்சியிலே வெற்றியை அடைந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை இழக்க நேரிடும். தன்னம்பிக்கை இருக்கிற போது அடையலாம், வெல்லலாம், ஜெயிக்கலாம், உயரம் தொடலாம், சிகரம் தொடலாம், பறக்கலாம், மின்னலாம், இளங்கலாம். இப்படி அவனிடத்தில் எப்பொழுதும் அந்த தன்னம்பிக்கை இருந்து கொண்டு இருப்பதனால் அவன் சில பல வேலைகளிலே வரக்கூடிய இமாலய கஷ்டங்களையும் சாதாரண பிரச்சனைகளை எப்படி பார்ப்பானோ அப்படி பார்ப்பது அவனுடைய வலிமையாக ஆகி போய்விடும். பெரும் பிரச்சனைகளையும் கூட, பெரும் கஷ்டங்களையும் கூட, சின்ன சின்ன பிரச்சனைகள் அவனுக்கு வந்தால் எப்படி அவற்றை கண்டும் காணாமல் போய்விடுவானோ அப்படி அவற்றை கண்டும் காணாமல் போய்விடக்கூடிய மனோபக்குவத்தை அவனுக்கு கொடுப்பது நம்பிக்கையாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபிகளையும் அப்படியே பயிற்றுவித்தார்கள். பொறுப்புகள் கொடுத்து அவர்களை நியமிக்கிற போது அவர்களிடத்திலே திடநம்பிக்கையையும் பார்த்தார்கள். திடநம்பிக்கை, மன உறுதி இருக்கிறதா, நான் இதில் ஜெயிப்பேன், லாபம் ஈட்டுவேன், ஒன்றை நான் அடைந்து காட்டுவேன் என்பதிலே அவர்களுக்கு அந்த மன உறுதி இருக்கிறதா என்பதையும் பார்த்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் பெண்கள்
வயோதிபர்கள் வாலிபர்கள் எல்லோரிடத்திலும் இது குடிக்கொண்டிருந்த ஒரு முக்கியமான பண்பு. பதிருக்களத்திலே இரு சிறுவர்களின் நிகழ்ச்சியை படிக்கிறோமே, இருவரும் சேர்ந்துதான் அபூஜஹலின் இறுதி மூச்சுக்கு அவர்கள் வித்திட்டார் என்பதையெல்லாம் படிக்கிறோமே. அபூஜஹலை கொள்வதற்காக வேண்டி ஒரு திரசங்கத்தம் பூண்டிருந்த அந்த இருவரிடத்திலும் இருந்தது திருநம்பிக்கை, அவர்களிடத்தில் இருந்தது தன்னம்பிக்கை. நாம் அபூஜஹலை விட பல ஆண்டுகள் பின்னே இருக்கலாம், நாம் அபூஜஹலை விட ஒரு சின்ன சிறுவனாக ஒவ்வொருவரும் இருக்கலாம், ஆனால் அந்த பெரியவனை குறைசிகளின் தலைவனை அவன் எம்மாத்திரம் இருந்தாலும் சரிதான், எப்படியானவனாக இருந்தாலும் சரிதான், நம்மிடத்திலே இருக்கிற திருநம்பிக்கை அல்லாஹ் உதவியால் அவனை கொள்ளலாம், நம்மால் அவனை வெல்லலாம் என்கிற அளவுக்கு அவர்களை உயர்த்தியது. சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வதை பாருங்கள். நான் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கு பக்கத்திலே இரு சிறுவர்கள் இருக்கிறார்கள், இரு சிறுவர்கள் இருக்கிறார்கள், இது சஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. நான் பார்க்கிறேன் இந்த இருவரையும் விட பலமான இருவர் எனக்கு பக்கத்தில் இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே என்று கூட யோசனை வந்தது. இருவரும் நிற்பவர்கள், எனக்கும் உதவாதவர்கள், பலமற்றவர்கள், பலகீனர்களை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யலாம், இதை விட நல்ல பலமுள்ளவர்கள் பலசாரிகள் பராக்கிரமசாரிகள் எனக்கு பக்கத்தில் இரு பக்கமும் நின்றால் எனக்கு எப்படி இருக்கும் என்று கூட நான் நினைத்தேன். ஒருவர் என்னை கைக்கிணையாக தட்டிவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா, அபூஜஹலை காட்டித்தா என்று சொன்னார். அபூஜஹலை நீ என்ன செய்ய போகிறாய் என்று நான் அவரிடத்திலே கேட்ட போது சொன்னார் இந்த வார்த்தைகள். படியுங்கள் சகோதரர்களே, தன்னம்பிக்கை என்பது நபி அவர்களிடத்திலே இருந்த சிறு பிள்ளைகளிடத்திலும் குடிகொண்டிருந்த ஒரு பண்பு, அவர்களுடைய இரத்தங்களிலே ஓடிக்கொண்டிருந்த ஒரு பண்பு. அவர்கள் எப்பொழுதும் அதில் உறுதியாக இருந்தார்கள், தன்னம்பிக்கையை இழந்து விடவில்லை. யுத்த களத்திலும் கூட தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள், படைக்கு முன்னால் கூட தன்னம்பிக்கை இழக்கவில்லை. ஒருவராக இருக்கலாம், ஒரு சேனையாக இருக்கலாம், நம்முடைய ஆயுதம் நம்முடைய ஆள் குறைவாக இருந்தாலும் ஜெயிக்கலாம் என்கிற தன்னம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. அந்த சிறுவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வதை கவனியுங்கள், அவன் அபூஜஹல் அல்லாஹுவின் தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசுகின்றான் என்று கேள்விப்பட்டேன். அல்லாஹுவின் மீதானையாக நான் அவனை கண்டேன் என்றால், அபூஜஹலை கண்டேன் என்றால், நம்மில் முதலில் மூத்தாகுபவர் எவரோ அவர் மூத்தாகிற வரைக்கும், நம்மில் முதலில் மூத்தாகுபவர் எவரோ அவர் மூத்தாகும் வரைக்கும் எனது உடம்பு அவரின் உடம்பை பிரிய மாட்டாது. வீர வார்த்தைகளை பாருங்கள், தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. அவனை நான் கண்டேன் என்றால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அவனை நான் கண்டேன் என்றால் ஒன்று எனக்கு உயிர் போகும் அல்லது அவனுக்கு உயிர் போகும், இருவரில் ஒருவர் சாகும் போதுதான் உடம்பு ஒரு உடம்பு மற்ற உடம்பை விட்டும் பிரியும், அதுவரைக்கும் நான் அவனை விடமாட்டேன் என்கிற வீரவசனத்தை சொன்னார் அப்துல் ரஹ்மான் சொல்கிறார்கள். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு பெரியவன் என்ற வார்த்தையை சொல்லலாம், இந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு 15-16 வயதில் இருக்கக்கூடிய ஒரு 13 வயது கொடியன், ஒரு 13 வயது சிறுவன் சொல்லுகிற பேச்சல்ல இது, நான் ஆச்சரியப்பட்டு போறேன் என்கிறார்கள் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு. அன்பு சகோதரர்களே, வயதில் சிறியவர், வீரத்தில் அபூஜஹல் ஒப்பித்து பார்த்தால் குறைவானவர், ஆனால் அவரிடத்தில் இருந்தது மன உறுதி, அபூஜஹலை கொள்ளலாம் வெல்லலாம், இறை உதவியால் ஆகும் என்கிற நம்பிக்கை இருந்தது. அதுக்கு பெயர் தன்னம்பிக்கை சகோதரர்களே, தன்னால் முடியும் என்கிற நம்பிக்கை வேண்டும். என்னால் இந்த வியாபாரத்தில் வெற்றி அடையலாம், லாபம் ஈட்டலாம், இந்த வியாபாரத்தை வருகிற ஆண்டு நான் இதை விட 2 மடங்கு அதன் முதலை கூட்டிக் கொள்ளலாம், என்னுடைய உத்தியோகத்திலே இன்று இருக்கிற நிலையில் இருந்து நாளை அடுத்த வருடம் நான் ஒரு பதவி உயர்வை அடையலாம், நான் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே படிப்பை நான் இன்னும் பல மடங்கு முன்னேறி செல்லலாம், எதிர்நோக்குகிற பரீட்சையிலே நான் நிச்சயம் சித்தி அடையலாம், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இணைகிறேன், திருமண பந்தத்தில் புகுகிறேன், வெற்றிகரமான குடும்பம் ஒன்றை நான் நடத்தலாம், பிள்ளைகள் வளர்க்கிறேன், நிச்சயமாக நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். இப்படியான நம்பிக்கைகள்தான் சகோதரர்களே நம்முடைய பயணத்திலே, நம்முடைய முயற்சியிலே, நம்முடைய முடிவுகளில் எல்லாம் நமக்கு வெற்றியை தருவதற்கு அல்லாஹ்வுத்தாலா ஒரு வழியாக வைத்திருக்கிறான். தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சில பல போது அவர்களுடைய விடயங்கள் சாதிக்கக்கூடியதாக இருக்கும், ஆனால் பெரும்பாலும் தோல்வியில் அவர்கள் முடிவதை பார்க்கிறோம், அநேகமானவர்கள் முடிவதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற போது அவர்களிடத்தில் இருந்த எதுவும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கவில்லை. எல்லாவற்றையும், அவர்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாவற்றையும் மக்காவிலேயே விட்டுவிட்டுத்தான் சென்றார்கள். அப்படி ஒரு நிலை உங்களுக்கு தெரியும். வீசிய கையும் வெறும் கையுமாகத்தான் மதீனாவை அவர்கள் போய் சேர்ந்தார்கள். ஹபரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கும் ஏனியவர்களுக்கும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கும் ஏனிய பகுதிகளிலிருந்து மதீனாவுக்கும் வந்த முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளில் ஒருவரை ஒரு முஹாஜிருக்கு என்ற ரீதியில் சகோதரத்துவம் செய்து வைத்தார்கள். இந்த சகோதரத்துவ ஏற்பாடு ஒருவர் மற்றவருக்கு உதவுவதாக இருந்தது, ஒரு முக்கியமான சகோதரத்துவ ஏற்பாடு. ஹபரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவிலே ஒரு குபேரராக இருந்தவர். அவர்கள் ஒரு பெருத்த வியாபாரி. அவர்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகிற அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா அவர்களுடைய முயற்சியில் பரக்கத்து வைத்திருந்தான். அவர்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு அது அல்லாஹ்வுத்தாலாவுடைய உதவியினால் கை கொடுக்கும். அவர்கள் யாரோடு இணைத்து வைப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருத்தம் பார்த்தார்கள். மதீனாவில் இருந்த மிகப்பெரிய ஒரு குபேரரோடு இணைத்து வைத்தார்கள். ஒரு பெரும் செல்வந்தர், பல செல்வத்துக்கு சொந்தக்காரர், சொத்துக்களுக்கு சொந்தக்காரர். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு ரபீ ரழியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு ரபீ ரழியல்லாஹு அன்ஹு இந்த இணைப்பின் பிறகு தன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபோடு பேசுகிறார்கள். சொல்கிறார்கள், அன்சாரிகளுக்கு தெரியும் அவர்களில் அதிகம் செல்வம் படைத்தவன் நான் என்று. அன்சாரிகளிலேயே அதிகம் செல்வம் கொளிக்கிற ஒரு மனிதன் நான் என்பது அன்சாரிகளுக்கும் தெரியும். என்னுடைய செல்வங்களை எல்லாம் அரைவாசி இரண்டாக பிரித்து சரி அரைவாசியை உங்களுக்கு தந்து விடுகிறேன். சகோதரர்களே, இதெல்லாம் சாதாரண கொடைகள் அல்ல. குடும்ப உறவும் இல்லை, நட்புறவும் இல்லை, வெறும் நேற்று முந்தினைத்து சென்ற ஒரு மனிதர். ஈமானிய உறவு தவிர வேறு எந்த உறவும் கிடையாது, அதுவும் ஓரிரு நாள் உறவுதான். அந்த மனிதருக்கு முழு சொத்துக்களிலும் அரைவாசியை கொடுப்பதற்கு முன் வருகிறார். மட்டுமல்ல சொல்கிறார்கள், அதை விடவும் நாம் சிந்திக்க வேண்டியது அடுத்தது, எனக்கு இரு மனைவியர் இருக்கிறார்கள், இருவரையும் நீங்கள் பாருங்கள், எவர் உங்களுக்கு இருவரில் எவர் உங்களுக்கு பிடித்திருக்கிறாரோ அவரை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் தலாக் சொல்லுகிறேன், அதன் பிறகு அவர்களுடைய தலாக்கின் இத்தா முடிந்த பிறகு நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளலாம். சகோதரர்களே, பெண்ணும் கிடைக்கிறாள், பொண்ணும் கிடைக்கிறது. ஹபரத் ஸஅத் இப்னு ரபீ ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த தயாலத்துக்கு வரலாற்றிலே உதாரணம் காட்ட முடியாது, வரலாற்றிலே உதாரணம் காட்ட முடியாது சகோதரர்களே அவருடைய இந்த தயாலத்துக்கு. இப்பொழுது ஹபரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது எதற்குமே சம்மதிக்கவில்லை. பணமும் கிடைக்கிறது, பெண்ணும் கிடைக்கிறது, ஆஹா ஆகட்டும் என்று சொல்லவில்லை. சொன்னதெல்லாம் பாரக்கல்லாஹு லக ஃபி அஹ்லிக வ மாலிக், அல்லாஹ் உங்களுக்கு உங்களின் குடும்பத்திலும் செல்வத்திலும் பரக்கு செய்வானாக, துல்லனி அல சூக் பஜாரை எனக்கு காட்டி தாருங்கள், எந்த இடத்துல மதீனாவின் பஜார் இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க என்று சொன்னார்கள். ஒரு சதனும் தனக்கு உதவிக்காக இணைக்கப்பட்ட சாதுபுன ரபீடம் இருந்தெடுக்கவில்லை. சகோதரர்களை, பனு கைனுக்கா என்ற பிரபலமான சந்தை காட்டி கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அங்கே போய் அங்கிருந்து தன்னுடைய மீள் பயணத்தை ஆரம்பித்தார்கள். மீண்டும் உயிர் தெளிந்தினார்கள், மீண்டும் பழைய நிலையை விட உயர்ந்த நிலைக்கு அவர்கள் போனார்கள். செல்வத்திலே அவர்கள் கொளித்தார்கள், சிகரம் தொட்டார்கள். அப்துல் ரஹ்மான் சகோதரர்களை, தன்னம்பிக்கை முக்கியம். நான் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன், இதற்கு பிறகு எனக்கு மீள் ஒழுச்சி கிடையாது என்று அவர்கள் துவண்டு போய்விடவில்லை. நம்பிக்கையோடு இருந்தார்கள், மன உறுதியோடு இருந்தார்கள். மீண்டும் என்னால் எழுந்து முடியும், அன்று உதவியாதே அவ்வா, மீண்டும் எனது முயற்சியில் நிச்சயமாக உதவுவான். இடத்திலே தவக்குள் தேவை, தன்னம்பிக்கை தேவை, முயற்சி தேவை, மன உறுதி தேவை என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, மிகவும் அருமையான விஷயம் இது. நம்மிடத்திலே அடிப்படையான தேவையான ஒரு விஷயம் இது. நாம் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும். கஷ்டங்கள் வருகிறதா? விற்றவன் ஒருவன் இருக்கிறான், முயற்சி செய்வோம், இதிலிருந்து நிச்சயமாக விடுபடலாம். சிக்கல்களா? விடுபடலாம். பிரச்சனைகளா? விடுபடலாம். நம்பிக்கை பெறுவோம், தன்னம்பிக்கை பெறுவோம். என்னால் முடியும் என்கிற மன உறுதி வேண்டும் சகோதரர்களே, என்னால் ஜெயிக்கலாம் என்கிற மன உறுதி வேண்டும் சகோதரர்களே. அவர்களே சொல்கிறார்கள், நபி அவர்கள் வஃபாத்தாகிற போது எனக்கு வயது 10. இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது, எனக்கு விருத்த சேதனம் செய்யப்படுகிற வயது. அரபு சமூகத்திலே அன்று 10 வயதில் தான் விருத்த சேதனம் செய்வார்கள், சடங்கு செய்வார்கள். அந்த வயதில் தான் நபி அவர்கள் வஃபாத்தானார்கள். நபி அவர்களிடத்திலே இருந்து அதிகம் படித்துக் கொள்ள கிடைக்கவில்லையே, ஆனால் படிக்க வேண்டும், உயர வேண்டும், கல்விமானாய் ஆக வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த அந்த சாபிக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போனதில் அவர்களுக்கு எந்த விதமான சஞ்சலமும் இருக்கவில்லை. அவர்கள் உறுதியோடு இருந்தார்கள். நபியவர்களிடத்திலே படித்த சஹாபிகள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே போய் படிப்போம் என்று அவர்கள் உறுதியை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் இன்னும் ஒரு சஹாபியை அழைக்கிறார்கள், வாருங்கள், நபியவர்களுடைய தோழர்கள் இருக்கிறார்கள், போய் நாம் கேட்டு படிப்போம். அந்த அன்சாரி தோழர் இணங்கவில்லை. அவர் சொன்னார், நபியவர்களுடைய இத்தனை தோழர்கள் இருக்கிற போது உங்களிடத்திலே மக்கள் வந்து படிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா என்று அவர் சொல்லிவிட்டு ஒதுங்கிவிட்டார். நான் படிக்கலானேன், சஹாபிகளிடத்திலே கேட்டு கேட்டு படிக்கலானேன். ஒரு சஹாபியிடம் ஒரு ஹதீஸ் இருப்பதாக கேள்விப்பட்டால் அவரிடத்திலே போவேன். மன உறுதியை பாருங்கள், முயற்சியை பாருங்கள், திறசங்கற்பத்தை பாருங்கள், தன்னம்பிக்கையை பாருங்கள் சகோதரர்களே. வெறும் 10 வயது, 11 வயது, 12 வயது, 13 வயதிலே ஒரு சிறுவன் தன்னம்பிக்கையோடு எப்படி வாழ்கிறார்? கல்வியில என்னால் முன்னேற்றம் அடைய முடியும், கல்வியில என்னால் உச்சாணியை தொட முடியும் என்பதிலே எவ்வளவு நம்பிக்கை என்று பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது படிக்கிறார்கள். ஒரு ஹதீஸுக்காக ஒரு சஹாபியுடன் சொல்லுவேன், பகல் நேரமாக இருக்கும், ஜுஹ்ருக்கு முன் அவர் கைரூலா தூங்கிக் கொண்டிருப்பார், அவரை எழுப்பக்கூடாது என்று நான் வாயிலேயே இருந்து கொள்வேன். சில பல வேளைகளில் அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்ன செய்வேன் தெரியுமா, என்னுடைய குப்பாயத்தையே தலையணியாக வைத்து சாய்ந்து கொள்வேன். அவர் துயிலெழுந்து வெளியே வந்து பார்க்கிற போது அவர் என்னை பார்த்துவிட்டு, அல்லாஹ்வுடைய ரசூலின் தந்தையின் சகோதரரின் மகனை என்று அழைத்துவிட்டு, ஏன் நீங்கள் வந்தீர்கள், என்னிடத்திலே வரும்படி சொல்லி அனுப்பியிருந்தால் நான் உங்களிடத்திலே வந்திருப்பேனே என்றால், நபி அவர்களுடைய குடும்பத்து பிள்ளைகள், நபி அவர்களுடைய குடும்பத்தவர்களை கண்ணியப்படுத்தும் பழக்கம் நபி அவர்களுடைய தோழர்களிடத்திலே இருந்தது. சொன்னார்கள், இல்லை, நான் தான் உங்களிடத்திலே வருவதற்கு அருகதை உள்ளவன், படிப்பவன் தான், படித்து கொடுப்பவரை தேடி போக வேண்டும். என்னுடைய அந்தஸ்து நபி அவர்களுடைய குடும்பத்தின் அந்தஸ்து வேறு விஷயம், எனக்கு கல்வி தேவை என்றால் படித்து கொடுக்கிறவரை தேடி போக வேண்டும். அந்த ஒழுக்கத்தை சஹாபிகள் படித்திருந்தார்கள். நபி அவர்களிடத்திலே இருந்த சிறிய பிள்ளைகளும் அந்த ஒழுக்கத்தை படித்திருந்தார்கள். சொல்கிறார்கள், நான் தான் உங்களிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி ஹதீஸை படித்துக் கொண்டு வருவேன். ஒரு நாள் வந்தது, தன்னம்பிக்கையின் விளைவை பாருங்கள், தன்னம்பிக்கையின் ஈட்டில் அவர்கள் அடைந்து கொண்டதை பாருங்கள், முயற்சி எப்படி திருவினையாக்கியது என்று பாருங்கள். சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், ஒரு நாள் வந்தது மக்கள் என்னை புடைசூழ இருந்து கல்வி கேள்விகளில் ஈடுபட்டிருப்பார்கள். இதற்கு என்ன, அதற்கு என்ன என்று மனிதர்கள் இடத்திலே புடைசூழ இருந்து கேள்வி கேட்பார்கள். நான் பதில் சொல்லுவேன், நபி அவர்களுடைய வஃபாத்தை தொடர்ந்து நபி அவர்களுடைய தோழர்களிடத்திலே படித்த அறிவை பெற்றுக் கொள்வோம் என்று ஒரு அன்சாரி தோழரை அழைத்தேன் அல்லவா, அவர் உயிரோடு இருந்தார் அந்த காலத்திலே. எந்த காலத்திலே? என்னிடத்திலே மனிதர்கள் வந்து கல்வி அமுதம் அருந்துகிற அந்த நேரத்திலே, அந்த காலத்திலே அவர் உயிரோடு இருந்தார். பார்த்து விட்டு சொன்னார், இந்த இளைஞன் என்னை விட புத்திசாலியாக இருந்தார். சகோதரர்களே, ஒரு இளைஞன் இளவல் இப்னு அப்பாஸ் அவரிடத்தில் இருந்த ஆர்வத்தோடு கூடிய முயற்சியோடு கூடிய தன்னம்பிக்கை. சகோதரர்களே, நபி அவர்களுடைய வபாத்துக்கு பின்னாலும் நபி அவர்களுடைய ஹதீஸுகளை விளக்கங்களை நாம் படிக்கலாம், முன்னேறலாம், அடையலாம், வெல்லலாம் என்கிற அந்த திட நம்பிக்கை அவர்களுக்கு கை கொடுக்கவில்லையா சகோதரர்களே? ஆகவே அன்பானவர்களே, சகோதரர்களே, நம்மிடத்தில் இது வர வேண்டும். வியாபாரத்திலும் இருக்க வேண்டும், எல்லா தொழில்களிலும் இருக்க வேண்டும், கல்வி சேருவதில் இருக்க வேண்டும், படிப்பில் இருக்க வேண்டும், குடும்பம் நடத்துவதில் இருக்க வேண்டும், பிள்ளை வளர்ப்பதில் இருக்க வேண்டும், நிர்வாகம் செய்வதில் இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் தன்னம்பிக்கை அவசியம் சகோதரர்களே. தன்னம்பிக்கை, தன்னால் முடியும் என்கிற மன உறுதி அவ்வளவுதான். தன்னால் முடியும் என்கிற மன உறுதி, தன்னால் மட்டுமே முடியும் என்பது கூடாது, தன்னால் மட்டுமே என்பது கூடாது, தன்னால் முடியும், அடுத்தவர்களால் முடியும், தன்னால் முடியும் என்கிற மன உறுதி அது தன்னம்பிக்கை. தன்னால் மட்டுமே முடியும் என்கிற மன உறுதி அது தலைக்கணம், அது கூடாது, அது மண்டைக்கணம், அது திமிர், அது கூடாது. தன்னால் மட்டுமே முடியும், தன்னால் மட்டுமே முன்னேறலாம், தன்னால் மட்டுமே சிகரம் தொடலாம், தன்னால் மட்டுமே சாதிக்கலாம், தன்னால் மட்டுமே எதையும் ஜெயிக்கலாம், தன்னால் மட்டுமே அரசியல் செய்யலாம், தன்னால் மட்டுமே நிர்வாகம் செய்யலாம், தன்னால் மட்டுமே இயக்கலாம், தன்னால் மட்டுமே ஜெயிக்கலாம். இது கூடாது சகோதரர்களே, எல்லோராலும் ஜெயிக்கலாம், எல்லோராலும் எதுவும் செய்யலாம் என்கிற மனோபாவத்தோடு, எண்ணத்தோடு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு முடியும், நான் முயற்சி செய்கிறேன். அந்த மனப்பாவம், அந்த மனோபாவம் நம்மிடத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாம் நம்மிடத்திலே மிகவும் வலியுறுத்தி கேட்கிற ஒன்று. இந்த திருநம்பிக்கையோடு வாழ்பவர்கள் வெற்றியடைவார்கள். ஆகவே அன்பானவர்களே, நாம் எதனை செய்கிற போதும் உறுதி தேவை செய்வதற்கு, இரண்டாவது செய்கிற முயற்சியை நாம் சரியாக செய்ய வேண்டும், அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து செய்ய வேண்டும், திட நம்பிக்கை அதாவது தன்னம்பிக்கையோடு செய்ய வேண்டும், தன்னம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த விஷயத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை எதிர்பார்க்கிறார். அவரின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய முயற்சிகளே இதனை முக்கியமான ஒன்றாக ஆக்கிக் கொள்வோம். எதிலும் நம்மால் முடியாது என்பது வந்துவிடக்கூடாது, நம்மால் ஆகாது என்று வந்துவிடக்கூடாது. நான் ஒரு கையாளாகாதவன், நான் இயலாதவன், என்னால் ஜெயிக்க முடியாது, என்னால் சிகரம் தொட முடியாது, என்னால் அடைய முடியாது, என்னால் இயங்க முடியாது, என்னால் இயக்க முடியாது, என்னால் லாபமிக்க முடியாது, என்னால் விவசாயத்தை சரியாக செய்ய முடியாது, என்னால் வாழ்க்கையை சரியாக செய்ய முடியாது, என்னால் வியாபாரத்தை சரியாக செய்ய முடியாது, என்னால் பாடசாலையை சரியாக இயக்க முடியாது, என்னால் பள்ளியை சரியாக இயக்க முடியாது. இப்படியான இயலாமை நமக்குள்ளே புகுந்துவிடக்கூடாது, இயலாமை நமக்குள்ளே புகுந்துவிடக்கூடாது சகோதரர்களே. இதை நாம் நமக்குள்ளே இருந்து எடுத்து விடுவோம். நம்ம பல பேர் இருக்கிறார்கள், நம்ம பல பேர் இருக்கிறார்கள், எல்லாவற்றிலும் என்னால் முடியாது, 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 முடியாது என்று கடைசி வரைக்கும் முடியாதவர்களாகவே வாழ்ந்து அவர்கள் கபருக்கும் போய்விடக்கூடிய நிலையில் இருப்பார்கள். முடியும், முடியும், இறையருளால் முடியும் என்கிற மனோபாவத்தை உண்டாக்குவோம். அதுவே தன்னம்பிக்கையாகும், அதுவே தன்னம்பிக்கை. அதுக்குத்தான் சில உதாரணங்களை படித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை தருவானாக, தவக்குலை தருவானாக, முயற்சியை தருவானாக, சுறுசுறுப்பை தருவானாக, மன உறுதியை தருவானாக, திட உறுதியை தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன